திருச்சிற்றம்பலம். சைவம்டா டார்வின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இதற்கு அடுத்தால திரு கீழ்கோட்டூர் மணியம்பலத்துல அருமையா ஒரு பதிகம் தந்திருக்கிறாரு. அதுக்கு ஏன் மணியம்பலம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐராவதத்தோட மணி விழுந்ததுனால இந்த கோயில்ல உள்ள மன்றம் மணியம்பலம் சொல்லப்படுது. சுவாமி இங்கேயும் நடனம் செய்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இங்க தளிரொளி அப்படிங்கிற ஒரு பதிகத்தை நமக்காக பாடி தந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல நாலாவது பாடல்: தெள்ளு நீரவன் நீர் என்னுடல் விரும்பும், செவி அவன் அறிவு நூல் கேட்கும், மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய், கண்கள் விமானமே நோக்கி வெவ்வுயிர்க்கும், கிள்ளை பூ போதும்பிற் கொஞ்சி மாம்பொழிற்கே கெழுவுகம் கெழுவுகம்பல இசை கீழ்கோட்டூர் வள்ளலே மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே என்னும் என் மனனே என்று சொல்றாங்க. ரொம்ப அழகா எனக்கு, அதாவது நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாகிய திருநீற்றை அணிந்த சிவபெருமான் அணியக்கூடிய திருநீரை தான் என்னுடைய உடல் விரும்புகிறது. நமக்கு வந்து ஒரு பகட்டான பொருட்கள்லாம், இந்த அலங்கார பொருட்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன், இப்ப நம்ம வந்து வினை நீங்கிறதுக்கு திருநீரை அழியிறோம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வன் வருது. அப்ப சுவாமி எதுக்காக திருநீர் அணியணும் அப்படின்னு பார்த்தா, உயிர்களோட வினைகள்லாம் வெந்து எரியணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் திருநீர் அணிகின்றார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தால அதனால அவர் திருநீர் அணியறனால எனக்கும் திருநீர் அணிய என் உடல் விரும்புது. ரெண்டாவது, என்னோட செவிகள் வந்து அவரை பற்றி அறியக்கூடிய நூல்களின் கருத்துக்களை கேட்க விரும்புகிறது. அப்புறம் என்னோட வாய் வந்து அவருடைய திருநாமத்தையே ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. என்னுடைய கண்கள் வந்து விமானத்தையே நோக்கி, கோயில் விமானத்தையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இப்ப என்னோட மூச்செல்லாம் வெப்பமாகுது, ஏன்னா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் அவரை காணல, அகத்துறையில பாடியிருக்காங்க. ஆக இப்படி மிக அழகாக ஒரு, அதாவது நம்ம அங்கமாலையில பார்த்த கருத்து மாதிரியே மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த அதே பதிகத்துல ஏழாவது பாடல்ல என்ன சொல்றாரு, தலை தலை தவழ் முழுப்பும் அப்படின்னு சொல்லியாச்சு. சுவாமிக்கு பூக்கள் நம்ம நேற்று பார்த்தோம், அஷ்ட புஷ்பம்லாம் பார்த்தோம். அது மாதிரி வில்வம் வன்னி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வில்வத்திலையும் பஞ்ச வில்வங்கள் இருக்குது, நொச்சி கிழுவை மாவிலங்கை விழா வில்வம் இந்த அஞ்சும். அது அல்லாம திருநீற்று பச்சை சாத்தலாம், வன்னியல சாத்தலாம், அருகும் சாத்தணும் சுவாமிக்கு. அதெல்லாம் நம்ம சாத்தி வழிபட வேண்டும் என்பது அந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நொச்சி அந்த வில்வம் வந்து ஆறு மாதம் நம்ம புழங்கலாம். நமக்கு புதிதான வில்வ இலை கிடைக்கலைன்னா, இப்ப நம்ம எண்ணெயில இருந்து புழங்க ஆரம்பிச்சோமோ, அன்றன்றாடம் பூஜை முடிஞ்ச நிர்மாலியத்தை களையும் போது அந்த வில்வத்தை அலம்பி அப்படியே ஒரு நல்ல துவச்ச துணி மேல பூஜை ரூம்லயே வச்சுட்டோம்னா, மறுநாள் அதே வில்வத்தை எடுத்து மீண்டும் தண்ணீரை துளிச்சிட்டு சுவாமிக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தி அப்படி ஒரு ஆறு மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு ஒரு விதி இருக்கு புஷ்ப விதியில. அதற்கு அடுத்தபடியாக, தன்னக மழலை சிலம்போடு சதங்கை தமருகம் திருவடி திருநீர் இன்னகை மழலை கங்கை கொங்கு இதழி இளம்பிரை குலைவளர் இளமான் அப்படி வர்ணனை வந்துகிட்டே இருக்கு. கிண்ணறம் முழவம் மழலை யாழ் வீணை கெழுவு கம்பலை செய் கீழ்கோட்டூர் மன்னவன் மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனே என்று அவரை நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன், அவர் இங்க உள்ள புகுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல நிறைய உபகரணங்களை பத்தி சொல்லும் போது முதல் வரியில சிலம்பு வருது. இந்த சிலம்போசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேரமான் பெருமாள் நாயனாரையும் பார்த்தோம், நேத்து ஒரு சோழ மன்னனையும் பார்த்தோம். அது வந்து திருவுந்தியாருங்க சித்தாந்த நூல் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற என்று. ஆக அந்த கருத்தை தான் இந்த பாடலிலே அவர் நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் அப்படிங்கிறது பாக்குறோம். அதுக்கு அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு, நமக்குன்னு யாதனி நினைவது எவரை யாம் உடையது அப்படின்னு அந்த இதை கொண்டு கூட்டி படிக்கணும் அந்த பாட்டை. அதாவது நமக்குன்னு தனியாக அறிவீச்சை செயல்கள் தேவையில்லை, இறைவனுடைய அறிவீச்சை செயல்களுடைய நம்முடைய அறிவீச்சை செயல்கள் அடங்கி அக்ரிணை பொருள் போல நாம இருக்க வேண்டும். அங்கனம் இருப்பதுதான் நமக்கு நன்மை பயக்குமே தவிர தன்முனைப்பு தற்போதும் நமக்கு தேவை கிடையாது. இப்படி நம்ம ஒரு செயலற்று இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதையும் திருவுந்தியார்ல நம் செயலற்று நாமற்ற பின் நாதன் தன் செயல் தான் என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று. அப்ப அதனாலதான் அவன் என் மனம் புகுந்தானா எப்படி வராரு, நம்ம இந்த மாதிரி இருக்கணும், செயலற்று இருக்கணும், எனக்குன்னு தனியா எந்த செயலும் கிடையாது, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த பதிகம் நிறைகிறது. அதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த பதிகத்தை பித்தனேன் மொழிந்த மணிநடு மாலை பெரியவர்க்கு அகல் இரு விசும்பின் முத்தியாமென்றே உலகர் ஏத்துவரேல் முகமலர்ந்து எதிர்கொள்ளும் திருவே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அந்த பெரியவர்கள்லாம் சிவலோகத்துக்கு போயிடலாம். பொதுவாக பதிக பாராயணம் வந்து நம்ம சரியையில தான் வரும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க இதை படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அங்க முக்தி கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமகள் வந்து எல்லா செல்வங்களையும் தந்துருவா. அப்போ இந்த பதிகத்தை படிச்சா இம்மை மறுமை அம்மை பயன்கள் எல்லாம் நமக்கு சித்திக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து எல்லோரும் இந்த திருவிசைப்பாவை எல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக உங்க எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான புவன நாயகனே என்று, புவனத்திற்கே அவர்தான் தலைவர், எல்லா உலகத்துக்கும் அவர்தான் தலைவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அகவுயிர்க்கு அமுதேன, யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அந்த முத்தான்மாக்களுக்கு அமுதம் போன்றவர். அப்புறம் பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி அப்படின்னு சொல்லியாச்சு. யாரு அவருக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு அவர் தலைவனாக, பதினா தலைவன், பசுனா அடிமை, அந்த உயிர் வர்க்கம். அப்ப பசுபதி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்மை அவர் அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு அவர் தலைவனாக. தொண்டு செய்யணும், கண்டிப்பாக தொண்டு செய்யணுங்கிறது வலியுறுத்தப்பட்டது. பணி செய்வார்க்கு இறங்க கண்டிப்பாக சிவப்பணி செய்ய வேண்டும் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எது என்ன பண்றாரு தெரியுமா, சூரியன் வந்து புறத்தே வந்து ஒளிப்பர அவனி ஞாயிறு போன்று இல்லையா, புறத்தே இருக்க இருள் வந்து ஞாயிறு வந்து, அதாவது சூரியன் வந்தா நீங்குவது மாதிரி என் அகத்தில் இருக்கக்கூடிய இருளை தன்னுடைய அருளால் நீக்குகின்றார். அப்படி நீக்கி அவர் கூட இருக்கிறதுனால எனக்கு தனிமையே இல்லை, தனியனே தனிமை நீங்குதற்கு அவர் என் கூடையே இருக்கிறார் என்று மிக அழகாக இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ சூரியன் வந்து புற இருளை நீக்கும், எனக்குள்ள இருக்கக்கூடிய மருள் அந்த அகை இருளை இறைவன் நீக்குகின்றார், எனக்கு அருளை வழங்குகிறார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி அதற்கு அடுத்தபடி அவர்கள் புழுங்கு திணை, நம்ம என் மனசு புழுங்குது கடந்த வேகுது தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், நிறைய கவலைகளை உள்ள போட்டுக்கிட்டு தேவையே கிடையாது, அதெல்லாம் புழுங்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம், சுவாமி பார்த்துக்கிடுவாருன்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா போதும், அடைக்கலமாக நம்மளை அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். அப்போ புழுங்கு தீவினையே வினைகட புகுந்து புனர் பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்கு தேன் பொழியும் இல்லை. அப்புறம் அப்படி மேற்கொண்டு பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மனம் வருந்துகின்ற தீவினையனுடைய இரு வினைய ஒழியும்படி எனக்குள்ள நுழைஞ்சு அவரும் நாமளும் ரெண்டா இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அத்துவிதமா என்னோட இருக்கக்கூடிய இருந்து எனக்கு மெய்யுணர்வை தரக்கூடிய ஞான நூல்களை எல்லாம் எனக்கு காட்டி அதன் மூலம் எனக்கு என்ன உணர்த்தணுமோ, இப்ப நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு, இந்த நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமே இது போல எல்லாம் செய்கின்றார் அப்பேற்பட்ட பெருமான். அவர் எனக்கு கனியாகவும் ஆனந்த வெள்ளமாகவும் இருக்கின்றார். அவர் விழுங்கணும், அவர் கனியாகவும் இருக்கிறாரு விழுங்கணும், அவர் வந்து எனக்கு ஆனந்தமாகவும் வெள்ளமாகவும் இருக்கிறான்னு, இதெல்லாம் செய்யற இவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வினவுகிறார். அப்புறம் மூணாவது பாடல்ல நம்ம மனசு வந்து கல்லு மாதிரி இருக்கு, உருகாம இருக்கு, கல்வன் மனசு கசிய மாட்டக்கு இறைவனை நினைச்சு, ரெண்டு கண்கள்ல இருந்து நீரே வரமாட்டே, காதலாகி கசிந்து கண்ணீர்லாம் வரல, உன்னை பார்த்து சிரிக்கல, சிரித்த முகம் கண்டு அப்படி சிரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிரிப்பும் எனக்கு வரல, இப்படிப்பட்ட பாவியனாகிய என்னோட உடம்புக்குள்ள நீ எப்படிப்பா புகுந்த அது உன்னோட கருணை தானே அப்படின்னு சொல்லி, நீ என்ன என்ன மாதிரி ஒரு நாய் அடியே இருக்கு, எனக்கு நான் ஒரு ஏழை, எனக்குள்ள நீ புகுந்திருக்க, ஏழைங்கிறது அருள் பெறாத நிலை அப்படின்னு மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல்ல அக்கனா அப்படின்னு துவங்குது. கனவு பொருட்கள்லாம் முடிவு பெறாது, இடைய மறைஞ்சு போயிரும். அதுக்கு வந்து நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் ஓரின் அவை இன்றாமாறு அப்படின்னு இத சிவஞான போதத்துல இருந்து இந்த ஒரு ஒப்புமையை வந்து சிவஞான சுவாமிகள் உரையில நமக்கு தந்திருக்காங்க, சிவஞான போத உரையில. அதனால அதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த கனா பொருள் மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள், அதாவது அழிஞ்சு போகக்கூடிய செல்வத்தையே சிந்திச்சு சிந்திச்சு நம்மளுடைய காலத்தை புறம் நம்ம கழிச்சிடுறோம் அப்படி. நம்ம அதான் விரைவில் மறையக்கூடிய கனவு மருந்து, கண்டு முடிச்சோடனே பாதி பேருக்கு கனவு நினைவு இருப்பதில்ல. நமக்கே வந்து சில நாள் கனவு ஞாபகம் இருக்கும், சில நாள் இருக்காது. சில சமயம் மனசுல இருந்தது நான் இப்படி கனவு கண்டேன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வரும், சில நாள் சொல்ல வராது. அதனால அந்த கனவு மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய செல்வத்துக்கு அதையே நினைச்சு ஐம்பொறிகளோடு இப்படி கேவலமா வாழாம இறைவனை நினைந்து வாழ வேண்டும். ஏன்னா இது எல்லாமே நீரின் மேல் எழுத்து, அப்புறம் காணல் நீர் அப்படின்னு நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து இந்த கனவு போன்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அது அழகாக அதுக்கு அடுத்த பாடல்ல வினைப்படு நிறை போல் நிறைந்த வேதகத்து என் மனம் நெக மகிழ்ந்த பேரொழியே அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் வந்து நல்ல வினைய ஈட்டி வச்சிருக்கேன், ஆனா நீ என்ன அதெல்லாம் மன்னிச்சு நீ எனக்கு என்னோட உள்ளத்துல இருந்து உருகு மாதிரி என்ன செஞ்சு என்ன நல்ல நிலைக்கு நீ கொண்டு உள்ள இருக்க இருள் எல்லாம் நீக்கி எனக்கு நல்ல அந்த மும்மதில்களை வென்ற மாதிரி எனக்கு மும்மலங்களை எல்லாம் நீக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கருத்தை சொல்றாரு. வினைப்படும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமானம் ஆகியதுன்னு. இது வினைக்கீடா வந்த உடம்பு, ஆனா நீ உள்ள புகுந்துட்ட பாத்தியா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ட்டு, அதனால இந்த உடம்பு வந்து கோயில் விமானமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்கின்றார். இதை நினைச்சாலே நம்ம உடம்ப நம்ம எப்படி பேணணும் அப்படின்னு நம்ம மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஏழாவது பாடல்ல நான் பேய் போன்றவன், நான் செஞ்ச பிழையெல்லாம் நீ பொறுத்து கொள்கிறாய் என்று சொல்லுகின்றார். எட்டா நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க முடியும், இப்படி என்னோட பிழையை பொறுக்கிறவன அப்படின்னு கேட்டு எட்டாவது பாடல்ல என்னோட மும்மலக்கட்டு முழுதும் நீங்கும்படி செய்கின்றாய். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய மும்மலக்கட்டுக்கள், ஆணவம் கண்மம் மயங்கிற மும்மலக்கட்டும் நீங்கும்படி செய்கிறார் என்று சொல்லி ஒன்பதாம் பாடலில் அவர் நமக்கு அட்டமூர்த்தியாக அருள் புரிவதையும், அவரே நமக்கு தாயும் தந்தையும் தலைவனுமாக பிரானாக இருப்பதையும் சொல்லி, பத்தாவது பாடல்ல அமுதுரல் தீந்தமிழ் கருவூர் அமுதுரல் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரேன்னு சொல்றார். இந்த பதிகத்தை யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு சிவபதம் நிச்சயம், அதாவது அடிசேர் முத்தியே சிவபதமாகும் அப்படின்னு நமக்கு இந்த விவரம் வந்து எங்க இருந்து கிடைக்குன்னா சிவஞான சித்தியார்ல இந்த சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே அப்படின்ட்டு. அப்ப அந்த அடிசெயர் முக்தியானது நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக திரைலோக்கிய சுந்தரம் என்ற தலத்திலே பாடும் பொழுது அருமையான பாடல் நான் இன்று இறைவணக்கத்தில் பாடியது. அவரும் நம்மளை நெய்ய வைக்கணும்னு தான் பாக்குறாரு, நெய்யல. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து கோயிலுக்கே வரல. நீ கோயிலுக்கு வராட்டா பரவாயில்ல, திருவிழாவில நான் வா உன் வீட்டு வாசலுக்குன்னு நெய்யாத மனத்தினனை நெய்விப்பான். இத்தெருவே இந்த தெருவுல என் வீட்டு முன்னால ஐயா நீ உலா போந்து அப்படியே திருவீதி உலா, தேர் வரும் இல்லையா, தினம் சப்பரம் வரும், அதெல்லாம் சொல்றாரு. அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள், கண்டிப்பாக அருள் செய்வார் எப்படி நாம் அவரை வழிபடும் பொழுது என்று மிக அழகாக சொல்லி, அதிலே ஆறாவது பாடலிலே மிக அழகாக பயில்வது நின் ஒரு நாமம் அழுவதும் நின் திறம் நினைந்து, வேற எதுக்காகவும் அழக்கூடாது, சுவாமிய நினைச்சுதான் அழும். அழும் அவருக்கு அன்பர் போலும் ஆவடுதுறையானாரேன்னு வரும். அழுது அடைந்தவர் இல்லையா நம்ம மணிவாசக பெருந்தகை, அதனால அதுவன்றோ பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இறைவனுடைய நாமத்தை இடையராது ஓதுதல், அப்புறம் அவரை நினைத்து கண்ணீர் வடித்தல், இது ரெண்டும் நம்ம பெறக்கூடிய பேருகளையே உயர்ந்த பேரு, இதை நம்ம முயற்சி பண்ணணும். அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அவரை நினைந்து கண்ணீர் வடிக்கிறதும் நம்ம இனிமேல கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக அதுக்கு கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற தலம், அதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அன்னமாய் விசும்பு பறந்து ஐயன் தேட அப்படிங்கிற ஒரு இது. அதுல வந்து மூன்றாவது பாடல்ல அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டு அன்போடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்குன்னு வருது. அந்த அஞ்சு எழுத்தையும் என்ன சொல்லியிருக்கு, ஐந்து பதமாக சொல்லி இருக்கிறது. அது திருவருட் பயன்ல சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக சைவம் வெட்டிட்ட சடைகள் அப்படிலாம் சுவாமிய வந்து அதுக்கு அடுத்த பாடல்ல அழகா வர்ணித்து கொண்டே போகிறார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் அவருடைய வடிவங்களை எல்லாம் நமக்கு அழகாக படம் பிடித்து அவரோட பெருமை அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சொல்றாங்க. அப்ப நம்ம சித்தியார்ல பார்த்தோம் இல்லையா, அதே கருத்து இங்கேயும் துணிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஐய பொட்டிட்டன் வருது இல்லையா, அந்த பாட்டுல பாருங்க, அந்த மனம் ஒன்றி அந்த இறைவனை வழிபடுறவங்களுக்கு சிவபெருமான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாரு, வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கறத சித்தியார்ல ஒரு அருமையான பாடல். மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் உக்க நிட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா பிரியமின்றி ஓட்டில் கவனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்தவர் அவனை உறைந்திடுவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பார். அவரும் இவங்க கூட ஒன்னாவே இருக்கிறதுனால அவங்க பாக்குறது எல்லாத்துலயுமே, ஏன்னா உள்ள இருக்கிறது சிவம், அப்ப எதை பார்த்தாலும் சிவன் தான், சார்ந்ததன் வண்ணன் தானே என்று மிக அழகாக அந்த பாடலிலும் நமக்கு ஒரு சித்தியார் கருத்தை தெளிவாக எடுத்து காட்டி. அப்புறம் ஒன்பதாவது பாடல்ல இறைவனை வந்து யோக மார்க்கத்துல வழிபட்டால் நம்முடைய பாவமானது காய்ச்சின பால்ல கலந்து இருக்கிற நீர் மாதிரி காணாம போயிரும், தூய பால் மட்டும் மிஞ்சி இருக்கிற மாதிரி புண்ணியம் மட்டும் நம்மகிட்ட எஞ்சி நிற்கும் என்று மிக தினந்தோறும் காய்ச்சிற பாலு அதுல கூட ஒரு சித்தாந்த கருத்தை வைத்து நமக்கு மிகவும் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். மீண்டும் பத்தாவது பாடல்லையும் அந்த சிலம்போசையவே நமக்கு எடுத்து காட்டி பதினோராவது பாடல்ல மங்கையோடு இருந்து யோக செய்வான் அப்படின்னு சொல்றார். சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும், ஒன்றிலும் தோய்விலனாய் ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்பான் அப்படின்ட்டு. அவர் அம்மையோட கூடி இருந்து போகம் வழங்குறாரு, ஆனா தனக்காக இல்ல உயிர்களுக்கு தான் போகம் வழங்க அம்பாளோட இருப்பாரு. அவ்வுயிர்கள் தான் இன்பம் துய்க்கும், அவர் என்றுமே இன்பம் துய்க்க மாட்டாரு. உலகத்துக்கு மட்டும் இன்பத்தை கொடுத்துட்டு மன்மதனை எரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அம்பாளோடய கூடி இருக்கிறார். ஆகையால் அவர் எப்போதும் யோக நிலையில் இருக்கிறார் என்று நம்ம தெளிவான ஒரு கருத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான ஒரு பதிகம் அந்த திருவருள் என்று துவங்குகிறது அல்லவா, அதுக்கு அடுத்த பதிகம் அதுல வந்து திருப்பூவனத்தில் அதுல ஐந்தாவது பாடல். அந்த அஞ்சாவது பாடல கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அஞ்சு பேர் நம்மளை போட்டு புடிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வினைக்கடல், அந்த வினைங்கிற பாசக்கடல்னு சொல்லியாச்சு. அந்த வினைக்கடல்னு எடுத்துக்கிடலாம், பாசக்கடல்னு சொன்னனால மும்மலங்களையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த அஞ்சு பேரால நமக்கு பாதிப்பு இருக்காது. ஐம்புல வேடரின் அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு எட்டாம் சூத்திரம் சொன்ன கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிகத்தின் பத்தாவது பாட்டுல மிக அழகான ஒரு கருத்தை நமக்காக தந்திருக்கிறார். இந்த பாடல் கருவூரன் உரைத்த பாவன தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது உருவும் ஆகுவரேன்னு சொல்லியாச்சு. அதாவது சாரூபம் கிடைக்கும், சரியை அப்படிங்கறதுனால சாலோகம் கிடைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் திருமுறைகளை ஓதுவதனால. அவர் இதுல என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு சகமார்க்கத்தில் நின்றவர்கள் பெறக்கூடிய பெரும் பேராகிய அந்த சாரூபமே கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக திருவிசைப்பாவை நாம் கையில் எடுத்து இந்த கொரோனா டயத்திலையாவது எடுத்து பாடணும் அப்படிங்கறதையும் சொல்லி அதற்கு அடுத்த பதிகத்துல பெரியவா அப்படின்னு துவங்குது இல்லையா, அந்த பதிகத்துல ஒரு பாடல்ல வந்து செங்கனா போற்றி எட்டாவது பாட்டுல சொல்றாரு. அதுல வந்து திசைமுகா போற்றி அப்படின்ட்டு ஏன் அப்படி அவங்களுக்கெல்லாம் போற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபுரம் பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தை பார்த்தீங்கன்னா அயனோட உருவுக்குள்ள இருந்து சுவாமி வந்து படைத்தல் தொழிலை செய்வார், அரியோட உருவுல இருந்து காத்தல் தொழிலை செய்வார். அவர் புவம் வழிங்கிற பதிகத்துல நமக்கு தந்திருப்பார். அதே கருத்து தான் இந்த பாடல்லயே நமக்கு இருக்கு. அடுத்து 9வது பாடல், சித்தனே அருளாய். அருமையான பாடல், முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய்ன்னு அழகா சொல்லிட்டார். எனக்கு துயராகிய பிறவியை கெடுத்து வீடு பேற்றை தர வேண்டும் என்ற விண்ணப்பம், இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணத்துல பாடுங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, சித்தனே அருளாய்ங்கிற பாட்டு. ஆக மிக அழகாக அதையும் சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகெல்லாம் என்று துவங்கக்கூடிய ஒரு பதிகம், அதுல அந்த 10 பாடல்களின் பொருளாகிய மருந்தை யார் உண்ணுகின்றார்களோ அவங்களுக்கு சிவபதம் அப்படிங்கிற அந்த அழகான கைலை மலையை அவங்க போய் சேர்ந்துடலாம், சிவபதம் அடையலாம் என்று மீண்டும் நமக்கு ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு பலனை தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருவிடை மருதூர் என்ற தலத்தில பத்தி நமக்கு மிக அழகாக வெய்ய செஞ்சோதி என்று துவங்குகிறது ஒரு அருமையான பதிகம். அதிலே ஒருங்கிருங்கண்ணின் எண்ணின் புன்மார்க்கங்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்தோர் கருங்கணின் கருங்கண் நின்று இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தன கலந்துணர் கருவூர் அப்படியே வருது. மேற்கொண்டு அந்த விஷயங்கள்லாம் வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்ணொளியும் விளக்கொளியும் கலக்குந்து இருக்கணும், அப்பதான் நமக்கு எந்த ஒரு பொருளையும் நம்ம காண முடியும். இப்ப நமக்கு ஒரு இருள் சமயத்துல ஒரு விளக்கேத்தி வச்சிருக்கோம்னா கண்ணொளியும் விளக்கொளியும் சேர்ந்துதான் ஒரு பொருளை காண முடியும். அது மாதிரி இறைவனுடைய ஒப்பற்ற பேரறிவோடு என்னோட உயிரறிவு கலந்து நின்று எதையும் நம்ம உணர முடியும். அப்படி அப்படிதான் என்னோட உயிர் அறிவோட இறைவனுடைய பேரறிவு கலந்ததுனால கருவூரனாகிய நான் வந்து இந்த கருப்பஞ்சாறு போல சுவைமிக்க இந்த பதிகத்தை தந்திருக்கேன், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாலையை நான் சூட்டி இருக்கின்றேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இது சிவப்பிரகாசத்துல கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்றன்றே என்ற சித்தாந்த கருத்தை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதுகாரும் பல அருமையான கருத்துக்கள், நினைக்க நினைக்க அசப்போட அசப்போட நமக்கு வந்து இன்னும் இதை சிந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டோமா என்ற ஒரு உணர்வைத்தான் அது தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அதுல அவர் நமக்கு மிக தெளிவாக பல சித்தாந்த கருத்துக்களை வாரி வாரி நமக்காக வழங்கி இருக்கின்றார் என்று நாம பார்த்தோம். இவ்வளவு நேரம் நம்ம அதைத்தான் நம்ம சிந்திச்சிருக்கோம். அதனால மீண்டும் நான் உங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கேட்பது என்ன என்றால், அவருடைய பதிகங்களை 10 பதிகம் நமக்கு தந்திருக்கிறார். அதனால அந்த 10 பதிகங்களையும் நீங்க கண்டிப்பாக புரட்டி, அதுல நம்ம எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு கருத்துக்களை எல்லாம் நம்ம சிந்திச்சு கொண்டேதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால் அந்த 10 பாடல்களின் கருத்தை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து அவருடைய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இல்லைன்னா பரபரப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பரபரப்பெல்லாம் அந்த பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்னு குருஞான சுந்த பெருமான் சொன்ன மாதிரி, நமக்கு பரபரப்பை நீக்கும் பொருட்டு தான் சுவாமி வந்து இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு சூழலையே தந்திருக்காரோ அப்படின்னு கூட தோணுது. சரி, இப்ப இதுல வந்து அந்த அன்னமாய் விசும்பு இல்லையா, அந்த பதிகம் பார்த்தோம். அதை வந்து எப்ப பாடணும், திருக்கார்த்திகை அன்னைக்கோ சிவராத்திரி அன்னைக்கோ. அதனால அது அன்னைக்கு பாட வேண்டிய ஒரு அருமையான பாடல், அந்த பாடலை நீங்க அன்று பாடி பயன் பெறுங்கள் என்று அதை கேட்டுக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக யார் யாரோ உனக்கு என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க அவங்களையெல்லாம் விட்டு நீ எனக்குள்ள எப்படிப்பா வந்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது, உன்னுடைய கருணைதான் காரணம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி, பணி செய்யணும் சுவாமிக்கு என்னெல்லாம் செய்யணும், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேய்த்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா சயசய போற்றி என்று அலரான் இல்லேன்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. அதே எதிர்மறையில ஆடுகின்றிலை கூத்துடையான்களர் கண்பிலை என்புருகி பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை துணையிலே பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலைகின்றிலை செய்வதென்று அறியேனேன்னு மாணிக்கவாசக சுவாமிகளும் சொல்றாங்க. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையேன்னு நேர்மறையிலேயே நமக்கு பாடல் தந்திருக்காங்க. திருத்தொண்டர் புராணத்துல செக்லார் சுவாமிகளும் பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலர், யார் அடியார்கள்னா என்ன இருக்கணும்னா ஈசனுக்கு பணி கண்டிப்பாக செய்யணும்ட்டு நம்ம அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி, என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இறைவனுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இறைவனுடைய திருவடி வந்து சூடுதல் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் வியாபக அறிவு செயல்களுக்குள்ள தன்னோட அறிவு வியாபக செயல்கள்லாம் அடங்கி நிற்கும்படி செய்தல் அப்படிங்கிறது தான். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, அந்த பொல்லார் பிள்ளையாருடைய இரண்டு திருவடிகளையும் நம்ம புனிந்து கொள்ளணும்னு சொல்லும் போது ஒண்ணு வந்து ஞான சக்தி, ஒண்ணு வந்து கிரியாசக்தி. அப்போ கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர்கள் வந்து தன்னோட ஞான சக்தி கிரியாசக்திகளுக்கு வியாபகமாக கொண்டு தாடலை போல் அடங்கி நிற்பார்கள் என்று மிக அழகான ஒரு கருத்தை நமக்கு அவர் பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவரை மாதிரி ஒரு அற்புதமான தெய்வமே கிடையாது அப்படின்னு நமக்கு மிக அழகாக அவரை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் கருவூர் தேவர். அவ்வளவோ பெரிய சுவாமிக்கு வந்து தஞ்சாவூர்ல மருந்து இவர் போனதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னா அப்ப இவரோட பெருமையை நம்ம அதுல இருந்தே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மற்றும் ஒரு பாடல்ல சொல்லும் போது சொல்றாரு. பொதுவா இறைவன் வந்து திருவடியை தான் தலை மேல வைப்பாரு, ஆனா இவர் என்ன சொல்றாரு, சுவாமியுடைய திருக்கரமானது என்னுடைய தலைமேல் அவர் வைத்தார், அதற்கு நான் பெரிய புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று சொல்றார். அதாவது அந்த நீரோங்கி அப்படின்னு நெய்யாத மனத்தினை எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த பதிகத்துல, அது முடிஞ்ச அந்த அன்னமாய் விசும்பு அதுல வந்து சொல்றாரு. பத்தாவது பாட்டுல சொல்லும் போது அந்த சிலம்பொலிலாம் கேக்குது. அப்போ ஒரு அந்த சிலம்ப சத்தம் கேட்க நான் பார்க்க ஒரு நாள் சுவாமி அப்படி எழுந்தருளி வந்து என்னோட தலையில அவருடைய கருணை கையினை வைத்து நாம் உய்யும் வண்ணம் என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லுகின்றார். இப்ப இறைவனுடைய திருக்கரம் கருணைக்கரமும் நம்ம சரசலப்படணும். அவருடைய திருவடியும் நமக்கு தலையில தான் நினைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாரின் அப்பர் சுவாமி சொன்னது மாதிரி அதுவும் நம்ம தலையில வந்து கண்டிப்பாக அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் இருக்கிறது. ஆனா இப்போ ஒரு நான்கு நாள் சிந்தனையாக நம்ம அதாவது நம்ம திருமாளிகை தேவரும் சேந்தனார் பெருமானும் கரூர் தேவரும் அருளிய பாடல்கள்ல மட்டும் சிந்திச்சிருக்கிறோம். மீதி உள்ளவங்களுடைய பாடல் கருத்துக்களை பின்னாடி ஒரு சூழல்ல நாம சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு ஞானம் வாழி நன்மை வாழி நாடு ராச நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சாஸ் வேதாகமங்கள் வேதாகமங்கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வி அன்பான பெயர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்னா வகுப்புக்கெல்லாம் போக முடியலை, கூட்டு வழிபாடெல்லாம் நம்ம வழக்கமா செய்வோம், திருவாசகம் முட்டுதல் பண்ணுவோம், அந்த நிறைய அமைப்புகள் இருக்கும், அந்த அமைப்புகளின் மூலமாக நம்ம ஒரு வகுப்புகள்லாம் வாரந்தோறும் நடந்து கொண்டு பெரிய புராண வகுப்பு நடக்கும், சித்தாந்த வகுப்பு நடக்கும், அப்புறம் வந்து திருக்குறள் வகுப்பு நடக்கும், திருவாசகம் முட்டுதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கலன்னு யாருமே வருந்தாதீங்க, கோயிலுக்கு போக முடியலன்னு வருந்தாதீங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியாச்சு, இதே ஒரு ஆலயம் தான். அப்புறம் நம்ம வீட்டை வந்து நம்ம ஆலயமாக்கி சுவாமி கூடையே நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் அருணகிரிநாதர் முருகப்பெருமான்ட்ட கேட்ட மாதிரி நாம அப்படி சுவாமி கூடையே நம்ம நேரத்தை மிகுதியாக செலவழிச்சு வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்த பின்பு கண்டிப்பாக காலை மதியம் மாலை இரவுன்னு நாலு வேலை, நேற்றே நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பத்தியம் வேணும், அது என்னன்னா மாயத்தை விட்டு விலகணும். அதனால ரொம்ப மாயங்கள்ல சிக்காம மாயையில சிக்காம எல்லாருக்கும் எல்லா பணிவுடையும் செஞ்சு கொடுத்துட்டு இறைவனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு முடியுமோ உரு ஏற திரு ஏறும். அதனால நிறைய இறைவன் நாமத்தை ஜெபியுங்கள், திருமுறைகளை நன்றாக ஓதுங்கள், ஓதிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏன்னா இறைவன் தான் நமக்கு மருந்து, அவரே மருந்து, மருந்தவை மந்திரம் அவருடைய நாமம் மருந்து, அவருடைய கோலம் மருந்து, அவருடைய திருவடி மருந்து, இப்படி எல்லாமே மருந்துன்னு. அப்புறம் ஐந்தெழுத்தும் மருந்துதான், திருநீரும் மருந்துதான். ஏன் ருத்ராட்சம் கூட நம்ம கழுத்துல போடுறதுனால நம்ம பாவங்கள்லாம் நீங்குது, அப்ப அதை பிடிச்சு ஜபம் பண்றதுனாலே நம்ம பாவங்கள்லாம் தீருது. ஆக எல்லாமே நமக்கு மருந்தா இருக்கு, இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி உய்வோம் என்று சொல்லிக்கொண்டு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி அருமையான முறையில இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அந்த அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.